அன்பர்களும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 8 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, அதை பிறர் தொடரும் செய்தியரங்கத்தில். ஜெனீவாவில் ஆரம்பமாக இருக்கும் ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 27 கூட்டத்தொடரில் இலங்கை தூதர் தெரிவித்திருக்கும் கருத்துக்கள். இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண இலங்கை அரசுடன் நிபந்தனையுடனான பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயார் என்று சம்பந்தர் தெரிவித்திருப்பது குறித்து அவரது செவ்வி.
ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறுமா இருந்தால் அதில் நாங்கள் பங்கு பெற்றுக் கொள்ள தயார். நாங்கள் 60 இந்த விடயத்தை பற்றி பேசியிருக்கின்றோம். எல்லாம் எழுத்தில் இருக்கின்றது, பேசுவதற்கு அதிகமாக ஒன்றும் இல்லை. ஆனபடியால் ஒரு 6 ஒரு அரசியல்
பிரிட்டனில் இருந்து பிரிந்து செல்ல ஸ்காட்லாந்தின் பெரும்பான்மையினர் ஆதரவு அளித்திருப்பதாக கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கும் நிலையில் ஸ்காட்லாந்துக்கு மேலதிக அதிகாரங்களை விட்டுக் கொடுக்க தயார் என்று பிரிட்டன் அறிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
So you will see in the next few days a plan of action to give more powers to Scotland, more tax powers, more spending powers.
இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான காஷ்மீர் பகுதியில் நீடிக்கும் வெள்ள அபாயம் குறித்த செய்திகள். நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
லண்டன் பிபிசி தமிழோசை வழங்கும் செய்திகள். வழங்குவோர் சதாத் மற்றும் விமல் சுக்கநாதன் ஆகியோர்.
யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ போரோஷென்கோ நாட்டின் தென்கிழக்கில் இருக்கின்ற மரியூபோல் நகருக்கு சென்றிருக்கின்றார். அந்த துறைமுக நகரை சென்றடைந்தவுடன், இது எமது மண், இதனை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க முடியாது என ட்விட்டரில் போரோஷென்கோ எழுதியிருந்தார். ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சிக்காரர்களின் அண்மைய படை முன்னெடுப்பு இலக்காக இருந்து வருகின்ற மரியூபோல் நகரில் யுக்ரைனிய அரசின் படைபலம் மேலும் அதிகரிக்கப்படும் என அவ்வூர்வாசிகளிடம் அதிபர் தெரிவித்திருக்கிறார். பிரிவினைவாதிகள் தாம் பிடித்து வைத்திருந்தவர்களில் 1200 கடந்த வெள்ளிக்கிழமை அன்று எட்டப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் கீழ் விடுவித்திருக்கிறார்கள் என போரோஷென்கோ விவரம் வெளியிட்டிருக்கிறார்.
ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் மீது மேலும் பல வர்த்தக தடைகளை அறிவிக்க இருக்கிறது. ரஷ்யாவின் எண்ணெய் வளத்துறையை இந்த தடைகளை இலக்கு வைக்கும் என்றும், அனைத்துலக நிதித்துறை சந்தையில் வர்த்தகம் நடத்தும் ரஷ்யாவின் வாய்ப்புகளை இவை மேலும் கட்டுப்படுத்தும் என்றும் ராஜதந்திரிகள் கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். உக்ரைனில் உள்ள நிலையை பொறுத்து இந்த தடைகள் மீளப்பெறப்படக்கூடியவை என்றும் ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்திருக்கிறது. கிழக்கு உக்ரைனில் இன்னும் செய்யப்பட வேண்டியவை நிறைய இருக்கின்றன என்று ஜெர்மனி கூறியிருக்கிறது. சண்டை நிறுத்தம் மதிக்கப்பட்டு கடைபிடிக்கப்பட வேண்டும். கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ஐரோப்பிய பாதுகாப்பு அமைச்சு அதிகாரிகளுக்கு ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் தடையற்ற அனுமதி வழங்க வேண்டும். சமாதான முயற்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று ஜெர்மனி கேட்டிருக்கிறது.
ஈராக்கின் நாடாளுமன்றம் இன்று பின்னேரம் கூடி புதிய அரசாங்கம் ஒன்றுக்கு ஒப்புதல் அளிக்க முயலும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் சில பாகங்களை ஆக்கிரமித்திருக்கின்ற இஸ்லாமிய தேசம் அமைப்பைச் சேர்ந்த ஜிஹாதிகளுக்கு எதிரான யுத்தத்தில் ஈராக் வெல்ல புதிய அரசாங்கம் அமைவது முக்கியம் என்று கருதப்படுகிறது. அரசியல் பிரிவுகளிடையில் பேச்சுவார்த்தைகள் நடந்து வருகின்றன. புதிய அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்குவதற்கான வாக்கெடுப்பில் கலந்து கொள்வது பற்றி தமது பதிவு இன்னும் முடிவு எடுக்கவில்லை என குர்தின தலைவர் ஒருவர் கூறியிருக்கிறார்.
இஸ்லாமிக் ஸ்டேட் வன்முறையாளர்களினாலும் ஜிஹாடிகளாலும் கடந்த மாதம் பணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்ட லெபனன் பொருள்களை விடுவிக்கும் முயற்சியில் கட்டார் நாடு சில பிரதிநிதிகளை அனுப்பி வைத்திருக்கிறது என்று லெபனன் பிரதமர் தமாம் சலாம் எமது பிபிசியிடம் கூறியிருக்கிறார். ஜிஹாடி கிளர்ச்சியாளர்களால் கடத்தி வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகள் பலரை விடுவிக்கும் முயற்சியில் கட்டார் நாடு முன்னர் பல தடவை சமரசம் புரிந்து விடுவிக்கச் செய்தது என்றும் குறிப்பிடப்படுகிறது. சிறிய நிலைக்கருகே ஆசால் என்ற நகரிலிருந்து ஜிஹாடி கிளர்ச்சியாளர்களை விரட்டிவிட்ட நடவடிக்கையில் கைப்பற்றப்பட்ட லெபனன் ராணுவ வீரர்கள் இருவர் IS வன்முறையாளர்களினால் சிறைச்சேதம் செய்யப்பட்டிருந்தார்கள். IS வன்முறையாளர்கள் அரசியல் ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் லெபனன் நாட்டுக்கு மிக பயங்கரமான அச்சுறுத்தலாக திகழ்கிறார்கள் என்று லெபனன் பிரதமர் தமாம் சலாம் கூறியிருக்கிறார்.
சோமாலியாவில் நிலை கொண்டிருக்கின்ற ஆப்பிரிக்க ஒன்றிய துருப்பினர் அங்கு பலவீனமான சூழ்நிலையில் இருக்கின்ற பெண்களையும் சிறுமிகளையும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி வருவதாகவும், உணவு உதவிப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமானால் பாலுறவுக்கு உடன்பட வேண்டும் என பெண்களையும் சிறுமிகளையும் அவர்கள் வற்புறுத்தி வருவதாகவும் தி ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் மனித உரிமை குழு குற்றஞ்சாட்டியிருக்கிறது.
Now I think one of the most alarming findings of the report is how
பெண்கள் மற்றும் சிறுமிகளாக 21 பேரின் வாக்குமூலங்களை பெற்று அதன் அடிப்படையில் அறிக்கை ஒன்றை ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் தயாரித்திருக்கிறது.
பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம் அவர்களும் அவருடைய மனைவியார் டச்சஸ் ஆஃப் கேம்பிரிட்ஜ் அவர்களும் தமது இரண்டாவது குழந்தையை எதிர்பார்க்கிறார்கள் என்று கென்சிங்டன் அரண்மனை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. பிரிட்டிஷ் பேரரசியாரும் இரு குடும்பத்தினரும் இந்த செய்தி குறித்து பெருமூழ்ச்சி கொண்டிருப்பதாக பக்கிங்ஹாம் அரண்மனை தெரிவித்திருக்கிறது. பிரிட்டிஷ் சிம்மாசனத்தின் இரண்டாவது வாரிசான இளவரசர் வில்லியம் கடந்த 2013 ஆண்டில் இளவரசர் ஜார்ஜுக்கு தந்தையானார் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை கண்ணோட்டம். ஜெனீவாவில் ஆரம்பமாகியிருக்கும் ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 27வது கூட்டத்தொடரின் துவக்கத்தில் இலங்கை சார்பாக உரையாற்றியிருக்கும் மனித உரிமை கவுன்சிலுக்கான இலங்கையின் நிரந்தர தூதர் ரவிநாத ஆரியசிங்க, இலங்கையில் நடந்ததாக தெரிவிக்கப்படும் போர்க்குற்றங்கள் தொடர்பில் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் விசாரணை நடத்த வேண்டும் என்று பணித்திருத்துந்த ஐநா மனித உரிமை கவுன்சிலின் தீர்மானத்தையும் ஐநா மனித உரிமை அலுவலகம் நடத்தக்கூடிய விசாரணையையும் இலங்கை திட்டவட்டமாக நிராகரிப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலதிக விவரங்களை தருகிறார் சாதாத்.
ஐநா மனித உரிமை கவுன்சில் இலங்கை தொடர்பில் நிறைவேற்றியிருந்த தீர்மானமும் அந்த தீர்மானத்தின் வழியாக ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களும் இலங்கையின் இறையாண்மையையும் சர்வதேச சட்டங்களையும் மீறுவதாக இருப்பது என்பதால் அதனை தாம் எதிர்ப்பதாக ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கான இலங்கை பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க கூறியிருந்தார். இலங்கையில் அமைதியையும் ஸ்திரத்தன்மையும் குலைப்பதாக இந்த தீர்மானமும் விசாரணையும் அமைந்திருக்கிறது என அவர் குறிப்பிட்டார். இந்த கூட்டத்தொடரிலே இலங்கை விசாரணை சம்பந்தமாய் ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வாய்மொழியாக தகவல் வழங்கும்போது அது பற்றிய கூடுதல் விவரங்களை இலங்கை தெரிவிக்கும் என்று ஆரியசிங்க தெரிவித்தார். ஐநா மனித உரிமை மன்ற தீர்மானத்தையும் அதன் வழியாக வருகின்ற விசாரணையையும் இலங்கை நிராகரித்தாலும் உள்நாட்டளவில் நல்லிணக்க நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் வலியுறுத்தினார். ஐநா மனித உரிமை கவுன்சிலின் முந்தைய கூட்டத்தொடர் கடந்த ஜூனில் நிறைவடைந்ததற்கு பிற்பாடு இலங்கையிலே நல்லிணக்கம் தொடர்பான விசேட துறை ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதையும், காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணை கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதையும், குற்றச்செயலால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சிகளின் பாதுகாப்பு தொடர்பிலான சர்வதேச நிபுணர்கள் அடங்கிய ஆலோசனை குழு ஒன்று அமைக்கப்பட்டிருப்பதையும் ரவிநாத ஆரியசிங்க சுட்டிக்காட்டினார். இலங்கையின் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுவதாக கூறப்படுவதை இலங்கை நிராகரிப்பதாய் அவர் தெரிவித்தார். எல்லா நேரங்களிலுமே புகார்கள் உரிய முறையில் விசாரிக்கப்படுவதாகவும், அரசியல் சாசனத்தால் உத்தரவாதம் வழங்கப்படும் நிவாரண நடவடிக்கைகள் மனித உரிமை ஆர்வலர்களுக்கு உண்டு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை நெடுங்காலமாகவே பல்வேறு மத இன குழுக்கள் சமாதானத்துடன் வாழ்ந்த ஒரு பூமி என்றும், ஆனாலும் அங்கே மத குழுக்கள் இடையிலான ஒரு சில வன் சம்பவங்கள் நடந்திருக்கத்தான் செய்கின்றன என்றும் அவர் தெரிவித்தார். அந்த சம்பவங்கள் தொடர்பில் உரிய சட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும், மத குழுக்களுக்கு எதிரான வன்முறையை அரசாங்கம் கண்டித்து வருவதாகவும் ஐநா மனித உரிமை கவுன்சிலின் 27வது கூட்டத்தொடர் தொடக்கத்தில் இலங்கையின் நிரந்தர பிரதிநிதி ரவிநாத ஆரியசிங்க தெரிவித்திருக்கின்றார். இலங்கை தொடர்பான ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலக விசாரணைக்கு இலங்கை அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டுமென முன்னதாக புதிய ஆணையாளர் இளவரசர் ஜெயித் அல் ஹுசைன் தனது துவக்க உரையில் கேட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தவிர, ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் இலங்கை சம்பந்தமாக நடத்துகின்ற விசாரணை அறிக்கையை தாம் எதிர்பார்த்திருப்பதாக மனித உரிமை கவுன்சிலுக்கான அமெரிக்காவின் தூதர் கீத் ஹார்பரும் இந்த கூட்டத்தில் கூறியிருந்தார். விசாரணைக்கு இலங்கை அரசு ஒத்துழைக்க வேண்டுமென அமெரிக்கா மீண்டும் கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்திருந்தார். ஐநா அதிகாரிகள் இலங்கை வந்து எவ்வித அச்சுறுத்தலோ தடையுமோ என்று விசாரணைகளை நடத்த இலங்கை அரசு வழிவிட வேண்டுமென ஐநா மனித உரிமை கவுன்சிலுக்கான பிரிட்டிஷ் தூதர் கரென் பியர்ஸும் இந்த கூட்டத்தொடரில் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சாதாத். இதேவேளை, இலங்கை இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண அரசாங்கத்துடன் நிபந்தனையுடனான பேச்சுவார்த்தை நடத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தயார் என்று அதன் தலைவர் ரா சம்பந்தர் அறிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் பிபிசி தமிழோசைக்கு அளித்த பிரத்யேக பேட்டியை தொகுத்து தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்காக அரசாங்கத்துடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய ஆர் சம்பந்தன் அவர்கள் இந்த பேச்சுக்களை 6 வார காலத்திற்குள் நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று நிபந்தனை விதித்திருக்கின்றார். இலங்கை தமிழரசு கட்சியின் 15வது தேசிய மாநாட்டின் இறுதி நிகழ்வில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார். கடந்த 2007 ஆண்டு முதல் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த அவர் அந்த பதவியில் இருந்து விலகியதை அடுத்து குறித்து செயலாளர் மாவை சேனாதிராஜ அவர்கள் அந்த கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்றார். தமிழரசு கட்சியின் தலைமை பொறுப்பில் இவ்வாறு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்ற பின்னணியில் அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் பற்றி அவர் தெரிவித்துள்ள கருத்து குறித்து சம்பந்தன் அவர்களிடமே விவரம் கேட்டேன்.
அரசியல் தீர்வு சம்பந்தமாக ஐக்கிய நாடு சபையினுடைய மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதிலும் கூட இலங்கை அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவின் சிபாரிசின் அடிப்படையில் அதிகப்படியான அதிகார பகிர்வுடன் ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும், அவ்விதமான ஒரு தீர்வை இலங்கை அரசாங்கம் முன்மொழிய வேண்டும், முன்மொழிந்து சகல கட்சிகளுடனும் விசேடமாக சிறுபான்மை மக்களுடைய கட்சிகளுடன் பேசி ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று அவர்கள் நியமித்த நல்லிணக்க குழுவே சிபாரிசு செய்திருக்கின்றது. ஆனபடியால் அபிதமான ஒரு அரசியல் தீர்வு ஏற்பட வேண்டும் என்பது மக்களுடைய நியாயபூர்வமான அபிலாஷைகளை பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, கலாச்சார ரீதியாக, இறைமையின் அடிப்படையில் பகிர்ந்து அளிக்கப்படுகின்ற இறைமையின் அடிப்படையில் எமது மக்கள் தங்களுடைய ஜனநாயக முடிவுகளின் மூலமாக நிறைவேற்றக்கூடிய வகையில் அவர்களுக்கு அதிகாரம் பெற வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு
என்றார் சம்பந்தன் அவர்கள். தலைமை பொறுப்பிலிருந்து அவர் விலகியிருந்தாலும் கூட தமிழரசு கட்சியின் அரசியல் செயற்குழுவின் தலைவராகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராகவும் அவர் செயற்படுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையிலேயே அவர் பேச்சுவார்த்தை குறித்து இந்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். தமிழ் மக்களுடன் அதிகாரங்களை பகிர்ந்து கொள்ளாமல் அவர்களை அடக்கி ஒடுக்கி வைத்திருக்க வேண்டும் என்பதற்காகவே யுத்தத்தை மோசமான முறையில் அரசு நடத்தியதாக இப்போது சந்தேகிக்க நேர்ந்திருக்கின்றது என அவர் குறிப்பிடுகின்றார்.
ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுத்தார். வெளி உலகத்துக்கு நாங்கள் இதோ பேச்சில் ஈடுபடுகின்றோம் என்று காட்டுவதற்காக இலங்கை அரசாங்கம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக இருந்தால் அதில் எங்களுக்கு அக்கறை இல்லை. ஆனால் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடைபெறுமா இருந்தால் அதில் நாங்கள் பங்கு பெற்றிக் கொள்ள தயார். ஆனால் அது ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை இருக்க வேண்டும். எங்களுடைய கணிப்பின்படி ஒரு 6 வாரத்துக்குள் ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும். 60 வருஷமாக பேசியிருக்கின்றோம். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே 2010 துவக்கம் ஜனாதிபதியாக இருக்கிற 10 வருடங்களாக ஜனாதிபதியாக இருந்திருக்கின்றார். அவரோடு உரையாற்றி இருக்கின்றார். சர்வஜன குழுவை, சர்வஜன கட்சிகளை, எல்லா கட்சிகளையும் சேர்த்து ஒரு நிபுணர் குழுவை நியமித்து அவர்கள் முன் அவர்கள் உரையாற்றி இருக்கின்றார். அந்த உரையில் அவர் மிகவும் முற்போக்கான கருத்துக்களை கூறியிருக்கின்றார். அந்த கருத்துகளின் அடிப்படையில் ஒரு தீர்வை நாங்கள் காணத்தாராக இருக்கின்றோம். ஆனபடியால் பேசுவதற்கு அதிக நேரம் தேவையில்லை. மிகவும் சுருக்கமான பேச்சுவார்த்தை சுருக்கமான காலத்தில் அது முடிவடைய வேண்டும்.
அரசாங்கத்துடனான பேச்சுவார்த்தைகள் சர்வதேசத்தின் பிரசன்னத்தில் நடக்க வேண்டும், அது முக்கியமானது என்பதை வலியுறுத்திய அவர் அது ஏன் என்பதையும் விளக்கி கூறினார்.
ஒரு சர்வதேச பிரசன்னம், அதாவது நடந்தது என்ன என்பதை எமது நாட்டு மக்களுக்கும் உலகத்துக்கும் சொல்லக்கூடிய வகையில் ஒரு சர்வதேச பிரசன்னம் அந்த பேச்சுவார்த்தை நடைபெறுவது இருப்பதை நாங்கள் விரும்புகின்றோம். அரசாங்கம் சில சர்வதேச தொடர்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. அவ்விதமான கருத்துகள் அரசாங்கத்துடன் பரிமாறப்பட்டிருக்கின்றன. அந்த சர்வதேச தொடர்பு ஊடாக ஆனபடியால் அவ்விதமான ஒரு பிரச்சனம் இருக்க வேண்டியது அத்தியாவசியம் என்று நாங்கள் இருக்கின்றோம்.
நீங்கள் சொன்னதன்படி 60 வருஷம் பேசின பேச்சுவார்த்தைகள் 6 வாரத்துக்குள் பேசி முடிக்கலாம் என்று நம்பலாமா?
அங்க பேசுவதற்கு ஒன்றும் இல்லை, அங்க எல்லாம் இருக்குது, எல்லாம் தெளிவா இருக்குது. விரும்பினால் 2 வாரத்தையும் 6 வாரத்துக்குள் பேசி முடிக்கலாம்
என்றார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாய சம்பந்தன் அவர்கள். வவுனியாவில் நடைபெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் தேசிய மாநாட்டில் உரையாற்றிய அந்த கட்சியின் புதிய தலைவர் மாவை சேனாதிராஜ அவர்கள் தமிழ் மக்கள் வாழும் பிரதேசங்களில் நிலவுகின்ற ராணுவ கெடுபிடிகள், அடக்குமுறை நடவடிக்கைகளுக்கு டிசம்பர் மாத முடிவுக்குள் முடிவு கட்டப்பட வேண்டும், இல்லையேல் பல இடங்களிலும் சாத்வீக போராட்டங்கள் வெடிக்கும் என கூறியிருந்தார். அதேவேளை குறிப்பிட்ட ஒரு காலக்கெடுவுக்குள் இனப்பிரச்சினைக்கு ஒரு அரசியல் தீர்வு காண்பதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அவர்கள், அரசாங்கத்தை எவரும் பயமுறுத்தி அடிபணிய வைக்க முடியாது, இனப்பிரச்சினைக்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் மூலமாகவே பேச்சுக்கள் நடத்தப்படும், தனியே தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சுக்கள் நடத்தப்பட மாட்டாது என்று அரசு தரப்பில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா அவர்கள் தெரிவித்துள்ள கருத்து குறித்து கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனிடம் கேட்டபோது அவருடைய கூற்று அர்த்தமற்றது என்று வர்ணித்து அதனை அவர் நிராகரித்தார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய இந்த செய்தியுடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து இந்திய செய்திகள். கடந்த சில நாட்களாக தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்தியா பாகிஸ்தானில் இருக்கும் காஷ்மீரத்தின் பல பகுதிகளில் ஆயிரக்கணக்கானவர்களை மீட்கும் பணிகளில் இராணுவத்தினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சங்கீதா ராஜன்.
இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் சிக்கி தவிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை மீட்க மீட்பு படையினர் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். திங்களன்று மாலை 6 மணி நிலவரப்படி இந்தியாவின் ஜம்மு காஷ்மீரின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 23,000 அதிகமானவர்களை ராணுவம் மீட்டெடுத்துள்ளது. இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீரின் தலைநகர் ஸ்ரீநகர் முற்றிலுமாக மூழ்கியுள்ளது. ஸ்ரீநகர் வாசிகள் பலர் தங்களின் வீடுகளின் கூரைகளுக்கு மேலே நின்று மீட்பு படையினருக்காக காத்துக் கொண்டிருக்கின்றனர். முதல் முறையாக கடற்படை வீரர்களும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். காஷ்மீரின் ஸ்ரீநகர் சோஃபோர் நெடுஞ்சாலை பகுதியில் குறைந்தது 200 வரை கடற்படையினர் மீட்டெடுத்துள்ளனர். வெள்ளத்தின் சக்தியால் கட்டிடங்கள் மற்றும் பாலங்கள் இடிந்து விழுந்து தொலைத்தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள மக்களை மீட்க ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அத்துடன் தொலைத்தொடர்பு இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளில் தகவல் தொடர்பு இணைப்புகளை மீண்டும் இயங்கச் செய்ய ஏதுவாக இந்திய ராணுவம் அதன் தகவல் தொடர்பு சாதனங்களை ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்கள் மூலம் ஏற்றி சென்றுள்ளது. பெங்களூர் மற்றும் ஜம்மு பகுதிகளிலிருந்து BSNL-இன் தகவல் தொடர்பு சாதனங்கள் வான்வழியாக கொண்டு செல்லப்படுகின்றன. பாகிஸ்தானில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் அந்நாட்டின் பஞ்சாப் மாகாணம் அதிக பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது. கடந்த 1 வாரமாக ஏற்பட்டுள்ள வெள்ளத்தால் பாகிஸ்தான் மற்றும் இந்திய நிர்வாகத்துக்கு உட்பட்ட காஷ்மீர் ஆகிய இரு பகுதிகளில் குறைந்தது 280 வரை உயிரிழந்துள்ளனர். இந்த மீட்பு பணிகளுக்காக ராணுவம் மற்றும் தேசிய பேரிடர் படையினருக்கு சொந்தமான 175 மிதவை படகுகளுடன் சேர்த்து தமிழ்நாட்டின் அரக்கோணம் பகுதியிலிருந்து 30 மிதவை படகுகள் காஷ்மீருக்கு அனுப்பப்பட்டுள்ளன.
டெல்லி செய்தியாளர் சங்கீதா ராஜன். இந்திய அரசியலை உலுக்கிய தொலைத்தொடர்பு துறையின் 2G அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் மத்திய புலனாய்வுத்துறை இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா மீதான புகார்களுக்கு அவர் முறையான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் டெல்லியில் இருக்கும் செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன்.
மத்திய புலனாய்வுத்துறையின் இயக்குநர் ரஞ்சித் சின்ஹா 2G முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களை தொடர்ந்து தனிப்பட்ட முறையில் சந்தித்து வந்ததாக அவர் மீது குற்றம் சுமத்தி தாக்கல் செய்யப்பட்ட பொதுநலன் மனு மீதான விசாரணையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2G எனப்படும் 2 அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் வழக்கின் விசாரணையை தலைமை தாங்கி கண்காணித்து வரும் CBI அதிகாரியான ரஞ்சித் சின்ஹா அவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளவர்களை அவரது இல்லத்தில் சந்தித்துள்ளதாக இந்த பொதுநல வழக்கின் மனுவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்தி வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் தாக்கல் செய்துள்ள மனுவில் இதுபோன்ற சந்திப்புகளால் வழக்கு விசாரணையின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த வாரம் முதல் நடைபெற்று வரும் இந்த மனு மீதான விசாரணையில் இந்த குற்றச்சாட்டிற்கு ஆதாரமாக ரஞ்சித் சின்ஹாவின் அதிகாரப்பூர்வ இல்லத்தின் பார்வையாளர் வருகை பதிவேடு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த மனு மீதான விசாரணை இன்று நீதிபதிகள் HL தத்து, SA பாப்டே ஆகியோரை உள்ளடக்கிய அமர்வு முன்பாக நடைபெற்ற போது 2G வழக்கில் நியாயமான நீதி விசாரணையை உறுதி செய்ய வேண்டியது மிகவும் அவசியம் என்று நீதிபதிகள் கூறினார். தன் மீதான புகார்களுக்கு ரஞ்சித் சின்ஹா தகுந்த விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் இந்த விளக்கத்தை அளிக்க 1 வார கால அவகாசம் வழங்கியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கில் ஆஜராகி வாதாடிய வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் இதுபோன்ற செயல்கள் மிகவும் கண்டனத்துக்குரியது என்று கூறியதோடு ரஞ்சித் சின்ஹாவை பதவியிலிருந்து நீக்க வலியுறுத்தியும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரியும் முறையிட்டார். இதன் மீதான விசாரணை வரும் 15 அன்று நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.
டெல்லி செய்தியாளர் ஜெயக்குமார் சுந்தரபாண்டியன் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் BBC-யின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் BBC அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும் Facebook மற்றும் Twitter மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
செய்தியரங்கத்தில் அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. பிரிட்டனில் இருந்து பிரிந்து செல்வதற்கு ஸ்காட்லாந்தின் பெரும்பான்மையினர் ஆதரவளிப்பதாக முதல் முறையாக கருத்து கணிப்பு ஒன்று வெளியாகியிருக்கும் பின்னணியில் ஸ்காட்லாந்துக்கு மேலதிக அதிகாரங்கள் விட்டுக் கொடுக்க தயார் என்று பிரிட்டன் இன்று அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் மணிவண்ணன்.
ஸ்காட்லாந்து மக்கள் வரும் 18 நடைபெறவுள்ள கருத்தறியும் வாக்கெடுப்பில் பிரிட்டனிடமிருந்து பிரிந்து போகாமல் இருக்க வாக்களித்தால் ஸ்காட்லாந்து நாடாளுமன்றத்துக்கு கூடுதல் அதிகாரங்கள் வழங்கப்படும் என்று பிரிட்டிஷ் நிதியமைச்சர் ஜார்ஜ் ஆஸ்போர்ன் அறிவித்திருப்பதை கடைசி நேர பீதியில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என்று ஸ்காட்லாந்தின் முதலமைச்சர் அலெக்ஸ் சால்மன் வர்ணித்திருக்கிறார். சுதந்திரம் வேண்டும் என்ற தரப்புக்கும் வேண்டாம் என்ற தரப்புக்கும் இடையே நிலவிய ஆதரவின் இடைவெளி சமீப நாட்களில் குறைந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு முதன்முதலாக சுதந்திரம் வேண்டும் என்ற தரப்புக்கு கூடுதல் ஆதரவு இருப்பதாக காட்டியது. இதைத்தான் 6 மாதங்கள் முன்னர் சுதந்திரம் வேண்டும் என்ற தரப்பு கூறி வந்தது. அதாவது முதலில் பின்தங்கியிருந்தாலும் வாக்கெடுப்புக்கான நாள் நெருங்க நெருங்க தாங்கள் எதிர்த்தரப்படும் சமநிலைக்கு வந்து பின்னர் முந்தி விடுவோம் என்றே அவர்கள் சொல்லி வந்தனர். அப்போதெல்லாம் அதை அவர்களின் கனவு என்று நிராகரிப்பது எளிதாகவே இருந்தது. ஆனால் அது இப்பொழுது அப்படி தோன்றவில்லை. பிரிட்டன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று கூறும் கட்சிகள் இதை கண்டு கவலை கொள்ளத்தான் வேண்டும். பிரிந்து போக வேண்டாம் என்று ஸ்காட்லாந்து மக்கள் வாக்களித்தால் அது மாற்றத்துக்கு எதிரான வாக்கு அல்ல என்று அவர்கள் மீண்டும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் அந்த செய்தியை இப்பொழுது மக்களிடம் கொண்டு செல்வதும் அதை மக்கள் நம்ப வைப்பதும் சற்று அவசரமான வேலையாக தெரிகிறது. பிரிட்டிஷ் நிதியமைச்சர் ஆஸ்போர்ன் இவ்வாறு கூறுகிறார்.
So you will see in the next few days a plan of action to give more powers to Scotland, more tax powers, more spending powers, more plans and powers over the welfare state. And
அடுத்த சில நாட்களில் ஸ்காட்லாந்துக்கு மேலதிக அதிகாரங்கள் வழங்கப்படுவதற்கான செயல்திட்டம் ஒன்று வெளியிடப்படும். அதிக வரிவிதிப்பு அதிகாரங்கள், செலவு செய்யும் அதிகாரங்கள், நல்வாழ்வு திட்ட அதிகாரங்கள் போன்றவை வழங்கப்படும். இவை குறித்த கால அட்டவணையும் வெளியிடப்படும். கருத்தறியும் வாக்கெடுப்பில் பிரிந்து போவதற்கு எதிராக முடிவு வந்தால் இவை அமல்படுத்தப்படும்
என்றார் பிரிட்டிஷ் நிதியமைச்சர் ஆஸ்போர்ன். பிரிட்டிஷ் பத்திரிகையான சண்டே டைம்ஸ் ஏற்பாடு செய்து நடத்திய ஒரு கருத்து கணிப்பு முதன்முறையாக பிரிந்து போக வேண்டும் என்ற தரப்பு வாக்கெடுப்பில் முந்துவதை காட்டியதை அடுத்து இந்த கருத்துக்கள் வந்திருக்கின்றனவா? ஆனால் ஒரு கருத்து கணிப்பை வைத்து மட்டும் எதையும் சொல்வது என்பது சற்று ஆபத்தான விஷயம். ஆனால் மக்கள் மனோநிலையின் போக்கு தெளிவாக இருக்கிறது. இவ்வளவு நாள் வரை பிரிந்து போக வேண்டாம் என்ற தரப்புக்கு இருந்து வந்த சுமார் 14% கூடுதல் ஆதரவு என்பது ஒரே மாதத்தில் காணாமல் போய்விட்டது போல் தெரிகிறது. ஸ்ட்ராத்கிளைட் பல்கலைக்கழகத்தில் அரசியல் துறையின் பேராசிரியராக இருக்கும் ஜான் கர்டிஸ்,
I think the no side need to realize that they are approaching something of a crisis of credibility. We're now in a position where 51% of people say they do not believe what the no side say about the currency, and that number has kept on.
பிரிந்து போக வேண்டாம் என்ற தரப்பு ஒன்றை உணர வேண்டும். அதாவது அவர்களை பற்றிய நம்பகத்தன்மைக்கு ஒருவித நெருக்கடி ஏற்பட்டு வருகின்றது. ஸ்காட்லாந்து சுதந்திரமடைந்தால் எந்த நாணயத்தை பயன்படுத்துவது என்பது குறித்த சர்ச்சையில் அவர்கள் சொல்வதை தாங்கள் நம்பவில்லை என்று 51% மக்கள் கூறும் நிலை தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. பிரிந்து போக வேண்டாம் என்ற தரப்பு தாங்கள் பொய் சொல்லவில்லை என்று வலியுறுத்த இந்த எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது
என்கிறார் ஜான் கர்டிஸ். பிரிட்டன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற தரப்பை ஆதரிக்கும் கட்சிகள் ஸ்காட்லாந்துக்கு மேலும் அதிகாரங்கள் தரப்படும் என்று உறுதி அளிக்கலாம். ஆனால் வாக்கெடுப்புக்கு இன்னும் 10 நாட்களே இருக்கும் நிலையில் இது தாமதமாக வரும் குறைவான வாக்குறுதி என்று பிரிந்து போக வேண்டும் என்ற தரப்பு கூறுகிறது. ஸ்காட்லாந்தின் துணை முதலமைச்சர் நிக்கோலா ஸ்டர்ஜன் கூறுகிறார்,
But increasingly looks as if the No campaign think people in Scotland are daft. You know, if the No campaign parties had any serious intention of delivering substantial new powers for
Scotland, மக்கள் முட்டாள்கள் என்று இந்த எதிர்த்தரப்பினர் கருதுவதாகத்தான் தெரிகிறது. ஸ்காட்லாந்துக்கு கணிசமான புதிய அதிகாரங்களை தருவது என்ற ஒரு உண்மையான நோக்கம் இந்த கட்சிகளுக்கு இருந்திருக்குமானால் அதை செய்ய வாக்கெடுப்புக்கு இன்னும் 10 நாட்கள் இருக்கும் நிலையில் சுதந்திரத்துக்கு ஆதரவான தரப்புக்கு மக்கள் ஆதரவு அதிகரிக்கும் வரை ஏன் காத்திருக்க வேண்டும்?
பிரிட்டன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற தரப்புக்கு இது ஒரு நெருக்கடியான, ஏன் ஆபத்தான தருணமும் கூட. ஏனென்றால் பிரிந்து போக வேண்டும் என்ற தரப்பினர் தாங்கள் பல மாதங்களுக்கு முன்னரே வருவோம் என்று நம்பிய ஒரு கட்டத்துக்கு இப்பொழுது வந்திருப்பதாக கருதுகிறார்கள்.
செய்திகளை தொகுத்து தந்தவர் மணிவண்ணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக விளையாட்டரங்கம், தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கில் அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ் போட்டி பற்றிய செய்திகள். அமெரிக்காவின் செரீனா வில்லியம்ஸ் தனது 18th கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்று சாதனை படைத்துள்ளார். நியூயார்க் நகரின் ஃபிளஷிங் மெடோஸ் விளையாட்டு அரங்கில் நேற்று இரவு முடிவடைந்த மகளிர் ஒற்றையர் போட்டியில் செரீனா வில்லியம்ஸ் டென்மார்க்கின் கேரலைன் ஓசினாஸ்கியை 6-3, 6-3 எனும் நேர் செட்களில் வென்றார். இதையடுத்து 32 வயதான செரீனா உலக அளவில் மகளிர் பிரிவில் அதிக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றவர்களின் பட்டியலில் 4th இடத்தை கூட்டாக பெற்றுள்ளார். மகளிர் பிரிவில் அதிக அளவு கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்றவர்களின் பட்டியலின் முதல் இடத்தில் 24 பட்டங்களுடன் ஆஸ்திரேலியாவின் மார்கரெட் கோர்ட்டும், 2nd இடத்தில் 22 பட்டங்களுடன் ஜெர்மனியின் ஸ்டெஃபி கிராஃபும் உள்ளனர். 19 பட்டங்களை வென்றுள்ள அமெரிக்காவின் ஹெலன் வில்ஸ் மூடி 3rd இடத்தில் இருக்கின்றார். செரீனா வில்லியம்ஸ், மார்டினா நவராட்டிலோவா மற்றும் கிறிஸ் எவர்ட் லாய்ட் ஆகியோர் 18 பட்டங்களை வென்றுள்ளார்கள். செரீனாவின் இந்த சாதனை குறித்து இந்தியாவில் டென்னிஸ் வர்ணனையாளர், பயிற்சியாளர் மற்றும் நிர்வாகியாக இருக்கும் ஹிதேன் ஜோஷியிடம் பேசினேன்.
செரீனா வில்லியம்ஸ் வந்து 18th கிராண்ட்ஸ்லாம் விக்டரி, மார்டினா நவ்ரோட்டிலோவா கிறிஸ் லெவர்ட்டோட மேட்ச் ஆகுது. அவங்க 15 விளையாடினு இருக்காங்க. அதுல வந்து எவ்வளவு ஃபிட்னஸ் லெவல், எவ்வளவு என்தூசியாசம் லெவல் அவங்க மெயின்டைன் பண்றாங்க, அது வந்து ஒரு மெயின் ஃபேக்டர். அது வந்து நம்ம நோட்டீஸ் பண்ணணும். சில டைம் அவங்க ரேங்கிங் பத்தி கூட கவலைப்படல. ஒரு 5 முன்னாடி, ஒரு 4 முன்னாடி அவங்க 82 இன் த வேர்ல்டு இருந்தாங்க. ஆனா போய் கிராண்ட் ஸ்லாம் விளையாடி அப்படியே யூஎஸ் ஓபன் வின் பண்ணாங்களா, எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க அப்படியே போய் வின் பண்ணாங்க. டென்னிஸ்ல எவ்வளவு இன்வால்வா இருக்காங்க அது நம்ம அது கூட பாக்கலாம். அவங்க அவங்க சிஸ்டர் வீனஸ் வில்லியம்ஸ் கூட அவங்க பிராக்டிஸ் பண்ணி அவங்க எவ்வளவு நேச்சுரலா ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அது ஒரு ட்ரேட். அவங்க எப்படி மெயின்டைன் பண்றது, என்தூசியாசம் கூட விளையாடுது, கிராண்ட் ஸ்லாம் ஆடினாங்கன்னா காம்படிட்டிவ் நேச்சர் கூட ஆடுறாங்க. சில டைம் அவங்க ஹெல்த் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, இந்த வாட்டி டபுள்ஸ்ல கூட அவங்க கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. அவங்க வந்து எப்பவுமே விளையாடினா ரொம்ப ஃபைட்டிங் ஸ்பிரிட் கூட விளையாடுறாங்க, ரொம்ப நல்லா டெக்னிக் கூட விளையாடுறாங்க, ரொம்ப நல்லா சர்வீஸ் போடுறாங்க. அவங்க சர்வீஸ் வந்து விமென்ஸ் டென்னிஸ்ல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குது. இந்த வாட்டி ஒரு செட் கூட டிராப் பண்ணல. சோ அது வரைக்கும் அவங்க டாமினேஷன் அவ்வளவு இருக்குது.
இப்ப செரீனா வில்லியம்ஸ பொறுத்த வரைக்கும் 18 கிராண்ட் ஸ்லாம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், ஒரு பெரிய சாதனை, அச்சீவ்மெண்டா பார்க்கலாம். ஆனா இதோட அவங்க திருப்தி பட முடியுமா?
ஸ்டெஃபி கிராஃப் வந்து 22 கிராண்ட் ஸ்லாம் வின் பண்ணிருக்காங்க. செரீனா வில்லியம்ஸ் இந்த ஏம் கூட இன்னும் 2 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க ஏஜ் வந்து 32-33 ஆயிடுச்சு. சோ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பட் அப்போ கூட அவங்க ட்ரை பண்றதுல நம்ம வந்து சர்ப்ரைஸ் ஆகக்கூடாது. ஆனா அவங்க டாமினேஷன் எவ்வளவு இருக்குது. சோ அந்த டாமினேஷன் பார்த்தானா அந்த 22 கிராண்ட் ஸ்லாம்ஸ் வின் பண்ற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு. 4 கிராண்ட் ஸ்லாம் ஒரு வருஷத்துல வின் பண்றது கஷ்டம் தான். அது கூட ஆஸ்திரேலியன் ஓபன், யூஎஸ் ஓபன் ஹார்ட் கோர்ட் விளையாடுறாங்க. சோ அது கூட கொஞ்சம் அவங்க பாடி மேல எஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவங்க ஹெல்த் கொஞ்சம் நல்லா வச்சா அது புடிக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் இருக்கு. 22 வரைக்கும் வரலாம்னு நினைக்கிறேன். அது பீட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன்.
வீனஸ் சகோதரிகள் செரீனா வில்லியம்ஸ் அண்ட் வீனஸ் வில்லியம்ஸ் தனித்தனியா நல்லா சக்சீட் ஆயிருக்கிறாங்க. ரெட்டையர் ஜோடின்னு பார்க்கும் பொழுது வந்து வெற்றி வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஏறி ஏறி இறங்கி இருக்குது. சிங்கிள்ஸ்ல அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிற வீனஸ் சகோதரிகளால ஏன் அதே சக்சஸ் டபுள்ஸ்ல பண்ண முடியல?
அதுல ஒரு விஷயம் என்னன்னா வீனஸ் இவங்க கூட கொஞ்சம் எல்டரா இருக்காங்க. சோ அவங்க ஏஜ், அவங்க ப்ரையாரிட்டிஸ், பிராக்டிஸ் பண்ற ஷெட்யூல்ஸ் இது வந்தா அவங்க லைஃப்ல ஒரு 15 மாறி மாறி தான் இருக்குது. அவங்க அவங்க வேற வேற டோர்னமெண்ட்ஸ் சில டைம் ஆடுறாங்க, இவங்க இங்க ஆடுறாங்கன்னா அவங்க இங்கே ஆடுறாங்க. ஆனா கிராண்ட் ஸ்லாம்ல சேர்ந்துதான் ஆடி இருக்காங்க. பட் லாஸ்ட் 5-6 வீனஸ் எவ்வளவு ஆடவே இல்லை. ஆனா அவங்க போய் டபுள்ஸ் ஆடுறாங்க. அது கூட அவங்க குவார்டர் ஃபைனல்ஸ் வராங்க. ஆனா வின் பண்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ரெகுலரா விளையாடினாதான் வின் பண்ண முடியும். அந்த இன்டென்சிட்டியோட ட்ரைனிங் பண்றது எவ்வளவு கிடையாது. வீனஸ் வில்லியம்ஸ் செரீனா மாதிரி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. அந்த இன்டென்சிட்டியோட அவங்க எல்லா டைம் ஆடவே இல்லை.
அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ்ல இன்னும் ஒரே ஒரு போட்டி தான் பாக்கி இருக்கு. அது வந்து இன்னைக்கு இரவு நடக்குது. அதாவது ஆடவருக்கான ஒற்றையர் போட்டி. இந்த வருஷம் யூஎஸ் ஓபன்ல டென்னிஸ் போட்டிகள்ல சில குறிப்பிடத்தக்க அம்சங்கள்லாம் நீங்க எதை சொல்லுவீங்க?
இந்த வாட்டி இந்த போட்டியில ஒரு வந்து மென்ஸ் டபுள்ஸ்ல பிரையன் பிரதர்ஸ் இன்னொரு வாட்டி வெற்றி இது பண்ணிட்டு அவங்க வந்து 100th டைட்டில் வின் பண்ணிருக்காங்க ஏடிபி டூர்ல. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் டபுள்ஸ் பேர் இந்த மாதிரி ஆடிட்டு எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் அவங்க வின் பண்ணிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம் தான். அந்த பிரதர்ஸ் ரொம்ப நல்லா டபுள்ஸ் ஆடுறாங்க. நல்லா சர்வீஸ், நல்லா வாலி, டபுள்ஸ் டாக்டிக்ஸ் கூட அவங்க ரொம்ப ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. அவங்க எவ்வளவு கன்சிஸ்டன்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அது ஒரு நோட்டிசபிள், ஒரு அப்ரிஷியேட்டிவ் ஃபேக்ட் தான். இன்னொரு விஷயம் இந்த வாட்டி என்னன்னா நம்ம ஏசியா சைட்ல இருந்து நிஷிகோரி ஃபைனல் வந்திருக்காரு. ஒரு முதல் ஏசியன் இந்த ப்ரோ வேர்ல்ட்ல கிராண்ட் ஸ்லாம் ஃபைனல்ல என்ட்ரி பண்ணிருக்காரு. அது ஒரு பெரிய விஷயம். முன்னாடி மைக்கேல் சாங், ஆனா அவர் யூஎஸ் சிட்டிசன், ஆனா சைனீஸ் பேக்ரவுண்டோட இருந்தாரு. பிரெஞ்ச் ஓப்பன் 87 வின் பண்ணாரு. பட் இந்த வாட்டி நம்ம ஜப்பானோட நிஷிகோரி ஃபைனல் வந்தா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். அது கூட அவர் ஜெயிக்கலா மாதிரி மேட்ச் இருக்குது. சிலிச் மாரின் சிலிச் உள்ள விளையாடுறாங்க இன்னைக்கு. சோ அது வந்து பார்க்கணும் அவங்க எப்படி பண்றாங்கன்னு.
தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியும் டென்னிஸ் பயிற்சியாளர் மற்றும் வர்ணனையாளருமான ஹிதேன் ஜோஷி, இன்று இரவு நடைபெற உள்ள ஆடவருக்கான ஒற்றையர் போட்டியில் ஜப்பானின் கே நிஷிகோரி, குரோவேஷியாவின் மாரின் சிலிக் ஆகியோர் மோதுகின்றார்கள். இருவருமே முதல் முறையாக அமெரிக்கன் ஓபன் டென்னிஸ் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்தது.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள. தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். அடுத்து இருக்கும் நேரத்தில் தலைப்புச் செய்திகள்.
யுக்ரைனிய அதிபர் பெட்ரோ பொரோஷென்கோ
கிளர்ச்சிக்காரர்களுடன் சண்டைகள் நடந்து வந்த தென்கிழக்கு நகரான மரியுபோலுக்கு சென்று பார்வையிட்டிருக்கின்றார். ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் இலங்கை சம்பந்தமாக நடத்துகின்ற விசாரணையை நிராகரிப்பதாக மனித உரிமை கவுன்சில் கூட்டத்தில் இலங்கை தெரிவித்திருக்கிறது. சோமாலியாவில் ஆப்பிரிக்க ஒன்றிய துருப்பினர் பெண்களையும் சிறுமிகளையும் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தி வருவதாக ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் குற்றம் சாட்டியிருக்கிறது.
தலைப்புச் செய்திகள் கேட்டீர்கள். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.